ప్రచరత్యభిత ప్రగల్భవృత్య మదవానేష మనఃకరీ గరీయాన్ పరిగృహ్య నయేన భక్తిరజ్వా పరమస్థాణుపదం దృఢం నయాము. సర్వాలంకారయుక్తాం సరసపదయుతాం సాధువృత్తాం సువర్ణాం సద్భిస్తం స్తూయమానాం సరసగుణయుతాం లక్షితాం లక్షణాఢ్యాం ఉద్యద్భూషా విశేషాం ఉపగత వినయాం ద్యోతమానార్థరేఖాం కళ్యాణీం దేవ గౌరీ ప్రియ మమ కవిత కన్యకాం త్వం గృహాణ ఇదం తే యుక్తం వా పరమశివ కారుణ్య జలధే గతౌతిర్యగ్రూపం తవ పద శిరో దర్శన ధియా. హరి బ్రహ్మాణౌతౌ దివి భువి చరంతౌ శ్రమయుతౌ కథం శంభో స్వామిన్ కథయ మమ వేద్యోసి పురతః. స్తోత్రేణాలమహం ప్రపద్మి నమృషా దేవావిరించాదయః స్తుత్యానాం గణనః ప్రసంగసమయే త్వామగ్రగణ్యం విదుః. మహాత్మ్యగ్ర విచారణ ప్రకరణే ధానాస్తుషస్తోమవత్ భూతాస్త్వం విదుదుత్తమోత్తమ ఫలం శంభో భవత్సేవకా. శివానందర్ హరి. ஒரு விசேஷமான ஒரு பிரகரணம் சிவானந்தர் ஹரி பிரகரணம். ஆச்சாரியாருடைய பிரகரணங்கள்லயே இந்த லஹரிகள்னு சிலது ரொம்ப அழகான பாகங்கள், அதே போல புஜங்க ஸ்தோத்திரங்கள் சிலது, சுப்பிரமணிய புஜங்கம், ராம புஜங்கம், சிவ புஜங்கம், தேவி புஜங்கம் அப்படின்னு புஜங்க ஸ்தோத்திரங்கள் பண்ணினார். புஜங்க ஸ்தோத்திரங்கள்னா புஜங்க விருத்தம் அது மாதிரி யார ஸ்தோத்திரங்கள். அதே போலயே இந்த லஹரிகள்ல சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி, அதே போல அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம் ஜீவன் முக்தானந்த லஹரி. இவைகள்ல இந்த சிவானந்த லஹரி சௌந்தர்ய லஹரியானது தந்திர கிரந்தமா அமைஞ்சு போயிடுது. பக்தி இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, அதோட தாந்திரிகமான விஷயங்கள், மனுஷியாருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான பல துன்பங்கள், அவைகளுக்கெல்லாம் சமாதானம் கொடுக்கிற மாதிரி எந்தெந்த ஸ்லோகத்தை படித்தா என்னென்ன பிரயோஜனம் உண்டு, இப்படிப்பட்டதாக அழகா அமைஞ்சிருக்கு. அதே போலயே பக்தி ரசத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான வடிவமாக இந்த சிவானந்த லஹரி அமைஞ்சிருக்கு. பக்தின்னா என்னது, பக்தியை எப்படி வரவழைச்சுக்கிறது, எப்படி நாம் பகவானோட ஒன்றாக சேர்றது எனக்கூடியதான அம்சம் இங்க நன்னா பிரதிபாதனம் பண்ணினார். பக்தினா என்னது, கல்யாணினம் சரச சித்ரகதம் சவேகம் சர்வேங்கிதஜ்ஞமனகம் திருடலட்சணாட்யம் அப்படின்னு அழகா நம்ம மனசை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியதான ஸ்வரூபம். பக்தியினுடைய லட்சணத்தை சாஸ்திர பிரகாரமாக சொன்னார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததிரய ஸ்வாந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபம் அப்படின்னு ஆரம்பிச்சு பக்தினா என்னது அப்படின்னு சொல்லி கடைசியில இந்த பக்தி தான் முக்திக்கு உபயோகப்பட போறதுங்கிறதும் சொல்லி விட்டார். அந்த மனசை பல பல விதமாக பல கோணங்கள்ல அந்த மனசை எப்படி பகவான் இடத்துல சேர்த்து வைக்கிறதுன்னு சொன்னார். கடைசியில இந்த பக்தி மனசை என்னால கட்டுப்படுத்த முடியல, இந்த யானை மாதிரி மதித்த யானை மாதிரி இங்கும் அங்கும் நடமாடி கொண்டிருக்கு, அத நீங்க ஒரு யுக்தியோட அதை சேர்த்து வைக்கணும்னர். ஒரு மனுஷன் எண்ணிக்கு திருந்துவான், அவன் மனசு அவனுக்கு அந்தராத்மா அவனை ரைட்டுன்னு சொன்னாத்தான். நீங்க உபதேசம் பண்ணினா ஒன்றும் நடக்காது, கட்டி போட்டு அடிச்சா ஒன்றும் நடக்காது, கொஞ்ச நாளைக்கு தான் வரும் பயம் இருக்கிற பரியந்தம். பயம் விட்டு போச்சுன்னா அவன் இஷ்டமா போயிட்டு இருப்பான். ஸோ ஒரு மனுஷன் திருந்துறதுன்னு அவனுடைய உள்ள ஆத்மா அவனுக்கு சொல்லணும், இதுதான் நல்ல வழி, இப்படித்தான் நாம் நடந்திருக்கணும், இப்படி நடந்தாடுதான் நமக்கு க்ஷேமம். அது சொல்றது சாஸ்திரம், கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாட்டா பிரிவா சொல்லணும், ஆனா சாஸ்திரம் அவனை திருத்தம். இந்த சாஸ்திரமானது மனசுக்கு மேல ஒரு புத்தி, அந்த புத்தியில இந்த சாஸ்திரம் போய் விழுது, அந்த சாஸ்திரமானது அந்த புத்தியை பிரேரணம் பண்ணி அந்த மனசை அடக்கும்படி பண்ணும். இந்திரியேபிய பராக்கியர்த்தா கர்த்தேபியஸ்த பரம் மனஹ அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மனசுக்கு அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான புத்தி, தஸ்மாத் புத்தே பரம் தத்துவம் சம்சபிய ஆத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம் அப்படின்னு புத்திக்கு அந்த புத்தியால தான் இது சரிப்படுத்தணும். ஆகையால் புத்திக்கு நம்ம சாஸ்திரத்தை கொடுக்கணும், அப்பொழுது என்ன ஆகும், அந்த மனசு அந்த புத்தி பிரேரணம் பண்ணும், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால்தான் பகவான் கீதையில தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்தித்தவ், நீங்க இது நல்ல வழியா கெட்ட வழியான்னு யாரு சொல்லணும், சாஸ்திரம் சொல்லணும், சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாஸ்திரத்தை சொல்றவர் குரு அப்படின்னு போறதுன்னு வச்சுங்களேன். அப்படி இந்த மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு நயமாகத்தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா மனசானது வெகு நாட்கள் வெளியில ஓடி போய் போய் இருக்கு, ஹேபிட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படி பழகி போயிடுது, எப்பொழுதும் கெட்ட வழியிலே போயே பழகிடுது அதுக்கு. அதுக்கு நல்ல வழியை கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம்னே, அதனாலதான் அதுக்கு ஹேபிட்னு பேர். அது ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால அதுக்கு நம்ம நயமாக கொண்டு வரணும். அதை நயமாக கொண்டு வரதும் பெரியவர்களால் தான் முடியும். அதனால்தான் பரமேஸ்வரன் இடத்துல நம்ம சமர்ப்பணம் பண்றோம். எப்படி பிரகரத்யபித பிரகல்பவருத்யா, ஹே பரமேஸ்வரா, என்னுடைய மனசமானது இங்க அங்க நடந்து கொண்டிருக்க அசஞ்சுட்டு இருக்கு, அடக்க முடியாததாக போயிட்டு இருக்கு. நானும் அதை அடக்கணும்னு என்னமோ தான் முயற்சி பண்றேன், ஆனா அந்த முயற்சி ஒன்னும் சபலத்தை கொடுக்கல. பிரச்சரத்யபித பிரகல்பவருத்யா மதவானே சமனக்கரீகரியான், சின்னதுல அது சின்னதாக காணப்படுறதே தவிர ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கரியான்னு பரிகிரஹ்ய நயேன பக்தி ரஜ்வா, இது எப்படி பண்ணணும், நயமாக ஒரு யுக்தியோட அது தகுந்தா போல அத சரி பண்ணணும். பிரச்சரத்யபித பிரகல்பவருத்யா மதவானே சமனக்கரி கரியானு பரிகிரஹ்யனயேன பக்தி ரஜ்வா, அது எப்படி பண்ணணும், ஒரு உபாயத்தோட, உபாயத கவுந்தேயா, உபாயத்தினாலதான் அது சரிப்படுத்தணும். ஆகையால் பரிகிரஹ்யனயேன பக்தி ரஜ்வா, பக்தி எனக்கூடியதான கயத்தினால் அதை கட்டி பரமஸ்தானுபதம் திருடம் நயாமும், ஹே பரமா ஸ்தானுபதம், அதை கட்டக்கூடியதான இடம் இருக்கும் அங்கே அழைச்சின்னு போங்க இந்த மனசை, ஸ்தானுபதம் அசையாத தூணு கிட்ட அழைச்சின்னு போங்க. இங்க ஸ்தானுன்னா பரமேஸ்வரனுக்கே ஸ்தானுன்னு பேரு, அசையாம இருக்கிறவர் கூட்டஸ்தமான பிரம்மம். அப்படி ஸ்தானுபதம் அந்த பரமேஸ்வரன் இடத்துல உங்கள இடத்துல என்ன மனசை சேர்த்துங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சார் போன ஸ்லோகத்துல. ஏதாவதா சொல்ல வேண்டியதெல்லாம் ஆயிடுத்து, என்னென்ன சொல்லணுமோ எல்லாமும் பக்தி சாஸ்திரம் முழுக்க சொல்லியாச்சு. நாரத பக்தி சூத்திரங்கள்ல என்ன இருக்கோ, சௌனக பக்தி சூத்திரங்கள்ல என்ன இருக்கோ, சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள் என்ன இருக்கோ, எல்லா தத்துவமும் இதுல அடங்கி போயிடுது. அந்தந்த வழியாக அந்தந்த சூத்திரங்கள் வழியாக படிக்கிற முறை தனியாக இருக்கு சிவானந்த லஹரியே. நாரத பக்தி சூத்திரங்களை எடுத்துட்டு ஒவ்வொரு சூத்திரமும் எந்தெந்த ஸ்லோகத்துல அன்வயமாறதுன்னு படிக்கலாம். அது தனியாக இப்பதான் PhDக்கு ரிசர்ச் டாபிக்னு சொல்றாள், அது மாதிரி இந்த ஒரு பிரகரணத்தை வச்சுட்டு பல கோணங்கள்ல பார்க்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் சொல்லி ஆன பிறகு பெறப்பட்டார் தன்னுடைய இந்த கிரந்தத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றார். இது என்ன கவிதா கன்யகாம், நான் கவிதா எனக்கூடியதான் அழகான பெண்ணை வச்சுட்டு இருக்கேன், இந்த பெண்ணானது நீங்க எடுத்துங்க, இந்த கன்யகாம் தம் கிரகணா, ஹே பரமேஸ்வர, இந்த கவிதா எனக்கூடியதான பெண்ணு, அந்த பெண்ணுக்கு பேர் கவிதான்னு பேர், அழகான பேர். கவிதான என்ன அர்த்தம்னர், காவிய ரூபமா உள்ளவள், இந்த காவியத்துக்கு சில லட்சணங்கள் உண்டு, பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பெண்ணுக்கும் சில லட்சணங்கள் உண்டு. நம்ம ஊர்ல பெண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்கணும் அது முதல்ல தெரியணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம், ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, அது வந்து பாஸ்சாத்திய தேசங்கள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல ஏதோ ரெண்டு பேரும் கலந்து கொஞ்ச நாள் இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டமா நம்ம வழியில இருப்போம் அப்படின்னு செல்ஃப் சென்டர்டா தன் இஷ்டமாக தான் வாழணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளது பாஸ்சாத்திய தேசங்கள். நாம அப்படி இல்லை, குடும்பம் இருக்கணும், குடும்பத்தினால நம்ம சங்கம் சௌக்கியமா இருக்கணும், சங்கத்தினால நாடு சௌக்கியமா இருக்கணும், இதனால எல்லோரும் க்ஷேமத்தை அடையணும் என்கிறது நம்ம நாட்டு பண்பாடு. நம்ம நாடுன்னு வச்சுட்டு இருக்கோம் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு ஏதோ சொல்றோமே, அது எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இது இருக்கணும், அதை வச்சுட்டு அதுக்கு தகுந்தாவால மனுஷன் வாழணும்னு நம்ம நினைக்கிறது நம்ம தேசத்தினுடைய ஒரு பண்பாடு. ஆகையால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடியதான பெண்மணிகள் எப்படி இருக்கணும், அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், சரி, இந்த விவாகம்ங்கிறது முக்கியம், வேணுமா வேண்டாமா முதல்ல ஒரு சந்தேகம். உங்களுக்கு என்னென்ன டவுட் வாழ்க்கையில வருமோ அத்தனை சந்தேகங்களுக்கு சாஸ்திரத்துல சமாதானம் உண்டு. ஆயால் தான் சாஸ்திரத்தை படிக்கணும்னு சொல்றது. வேதத்துல உண்டு. வேதமானது கடல் மாதிரி இருக்கு. அந்த கடல்ல போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். நம்ம எத்தனை இனங்கள் வெளியில வாழறதோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு இனங்கள் சமுதிரத்துக்குள்ள இருக்கான். ஒரு சாதாரணமாக மீனு பார்த்தேன்னா மீனுலயே எத்தனையோ வெரைட்டி மீன் சமுத்திரத்துல இருக்குங்கிறான். இது யாரு கண்டா அத்தனையும் இருக்கு. அதே மாதிரி சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த சாஸ்திரத்துக்குள்ள வேதங்களுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதை தேடி நமக்கு வேண்டியதை எடுத்து நமக்கு கொடுத்துருக்கா மகர்ஷிகளா இருக்கக்கூடியதான சாஸ்திரக்காரர்கள். ஆகையால் ஒரு மனுஷன் அவசியம் சாஸ்திரத்தை வாசிக்கணும். வேதாத்தியனம் பண்ணிவிட்டு 6 அங்கங்களை வாசித்து சாஸ்திரம் அவசியம் வாசிக்கணும். ஏன்னா நம் நடைமுறையில எப்படி வர்றது எப்படி வாழணும்னு சொல்லக்கூடியது சாஸ்திரம். அப்படி இந்த சாஸ்திரத்துல மனுஷால் விவாகம் பண்ணிக்கணுமா வேண்டாமா முதல்ல கேள்வி. இஷ்டம் இருந்தா பண்ணிங்கோ, இல்லைன்னா வேண்டாம் சமாதானம். இது என்ன சார், இதுக்கு ஒரு பெரிய சாஸ்திரம் வேணுமா? இது சாஸ்திரம் வந்துதான் சொல்லணுமா? இதுதான் எனக்கே தெரியும். என்ன உமக்கே தெரியும் இவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சதுன்னா நமக்கு இஷ்டம் இருந்தா கல்யாணம் பண்ணிப்போம், இல்லைன்னா வேண்டாம். இது நமக்கே தெரியும், இதே சாஸ்திரம் சொல்லணும். இல்ல, அது கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படி கண்டிஷன்ஸ்? நீ ஆணா பெண்ணா முதல்ல பாருங்க. ஆணா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்களால் வேதாத்தியனம் பண்ணி நன்றாக படித்து விட்டு ஒழுக்கம் வந்த பிறகு, ஞாபகம் வச்சுக்கணும், ஒழுக்கம் வந்த பிறகு குரு நடத்துல இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் நான் இப்படி வாழவேன்னு தீர்மானம் பண்ணி அதற்கு பிறகு தகுந்த கல்யாண பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். புருஷாளுக்கு எப்படி இது? ஒருவேளை நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்றதுன்னு குருகுலத்திலேயே இருக்கணும், வேற எங்கேயும் போகப்படாது. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர், தனியாக வெளியில போகப்படாது, குருகிட்டையே இருக்கணும். ஆகையால் 8 வயசு வரைக்கும் அப்பா வளர்ப்பார். 8 வயசான பிறகு குருகுலத்துல சேர்ந்துடணும், உபநயனம் பண்ணி குருகுலத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருணும். அந்த குருகுலத்திலேயே இருக்கணும் கடைசி வாழ்நாள் முழுக்க. எது கல்யாணம் பண்ணிக்கலேன்னு தீர்மானம் பண்ணிடலையானால், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிடலையானால் படித்து ஒழுக்கங்கள் எல்லாம் நன்றாக அறிந்து பிறகு அங்கிருந்து வெளியில வந்து ஒரு இடத்துல இருந்து வாழ்க்கையை நடத்தலாம். ஆனா அப்பொழுது என்ன பண்ணா, 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி ஆகணும், தனியா இருக்கப்படாது. இது புருஷாளுக்கு சொன்னோம். ஸ்திரீகளுக்கு தான் குருகுலத்துக்கே போறதே இல்லையே, வேதாத்தியனமே பண்றது இல்லையேன்னர். அவ என்ன பண்ணணும்னர், விவாகம்ங்கிறது அவளுக்கு நிச்சயம் அவசியம் பண்ணிக்கணும். ஒருவேளை பண்ணலேன்னா என்ன பண்றது? விவாகம் பண்ணிக்க முடியல, சந்தர்ப்பம் இல்ல, அப்ப என்ன பண்ண போறேன்னர். அப்பொழுது குருகுலத்துல போய் வசிக்கிறது இல்ல, அப்பொழுது அவ எப்படி பண்ணணும்னர், ஒரு ஆசிரமத்துல இருந்துண்டு அம்மா அப்பாவோ ஒரு ஆசிரமோ இருந்துண்டு அங்கேயே வாழணும். அப்படித்தான் காத்யாயனி இது இவாள்லாம் கார்கி இவாள்லாம் இருந்தான், பெரிய மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துல இருந்தான். அப்ப என்ன, விவாகம் பண்ணிக்கணுமா வேண்டாமாங்கிறதுக்கு சமாதானம். எப்படி இருந்தால் விவாகம் பண்ணிக்கணும், விவாகம் பண்றவாளுடைய குவாலிபிகேஷன் என்ன, விவாகம் பண்ணிக்கலைன்னா அவ எப்படி வாழணும், தன் இஷ்டமாக வாழறதோ அங்கேயோ இங்கேயோ வாழறதுங்கிறது சாஸ்திரம் ஒத்துக்கல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அந்த பையனுக்கு என்ன குவாலிபிகேஷன், பெண்ணுக்கு என்ன குவாலிபிகேஷன் அது இருக்கணும். ஒரு பொண்ணு எப்படி இருந்தால் அவளுக்கு கல்யாணம், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். கிரகஸ்தேயும் பாரியாம் விந்தேதா, கிரகஸ்தனா இருக்கிறவன் கிரகஸ்தனாகணும் என்று நினைக்கிறவன் தனக்கு தகுந்ததான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். தகுந்ததுன்னு என்ன அர்த்தம், ஹைட்டை சரியா பார்த்துக்கணுமா வெயிட்டு பார்த்துக்கணுமா அதானா? இல்ல அதுக்குன்னு வச்சு எவி எதாம் அசமான கோத்ரஜாம் ஆபஸ்தம்பர் சொல்றா, இதெல்லாம் தன்னை விட 2 நாளாவது குறைச்சலா இருக்கணும், சின்னவளா இருக்கணும். அதுக்கப்புறம் அசமான கோத்ரஜாம், நீங்க ஆங்கிலச பாரஸ்பத்ய பாரத்வாஜ திரையாட்சய பிரவதானுவித அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த 3 ரிஷிகள்லயும் அவர்கள 3 ரிஷிகள் வரப்படாது. இந்த 3 ரிஷிகள்லயும் யாரும் அங்கே வரப்படாதான். அசமான கோத்ரஜாம், அதுக்கப்புறம் பின்னால வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், 60% அது பாப்புலேஷன் பாரத்வாஜ கோத்திரமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்றான். எங்க பார்த்தாலும் பாரத்வாஜ கோத்திரமா நான் என்ன பண்றதுன்னு. அது இல்லாத போனா கௌதம கோத்திரம், கௌதம கோத்திரம்னா கோபம் ஜாஸ்தியா வருமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். இருக்கிறதே ரொம்ப ரேரா இருக்கிற கோத்திரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்படி இந்த ஒரே கோத்திரம் நிறைய பெருசா இருந்தது என்னால் அது வந்து மட்டும் பொண்ணை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே, அதுக்குள்ள நம்ம டிவிஷன்ஸ் போட்டிருக்கோம், வடமா வாத்தியமா பிரகச்சரணம் என்னென்னமோ வச்சுருக்கலாம். ஏன் இந்த பேர் வந்தது என்ன ஏது ஒன்றும் தெரியல, அது வடகது போயிட்டே இருக்கு. அப்புறம் வந்து 8000 8000 இப்படி எல்லாம் வச்சுட்டு இதுக்குள்ள இவாளே பண்ணிக்கலாமா பண்ணப்படாதா விவகாரம் எப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையா. இப்படி விவகாரங்களுக்குள்ள இதுதான் கணக்கா என்னது கணக்கு அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது அது முதல்ல நம்ம பாத்துக்கணும். என்ன சாஸ்திரம் எப்படி சொல்றது, பெண் எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், பையனுக்கு குவாலிபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு வேதாத்தியனம் பண்ணி இருக்கணும். அப்படி பார்த்தா இப்ப இருக்கிற பசங்களுக்கு யாருக்கும் கல்யாணம், அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணி இருக்கணும். வேதாத்தியனம் ஆன பிறகு நல்ல ஒழுக்கத்தோட இருந்திருக்கணும். சந்தியாவந்தனாதிகள் பண்ணி நித்திய கர்மாக்களை யார் பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு தான் கொடுக்கணும் பெண்ண. அதற்கு பிறகு அவ வம்சத்துல 7 வரைக்கும் நல்ல வழியில இருக்கணும். யாரா ஒருத்தர் கெட்ட வழியில போயிருந்தாரே ஆனால் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கூடாது. இப்படி இருந்தா இது எங்க இருந்து ஆறுதுன்னு இம்பாசிபிலிட்டின்னு சொல்றேன். முதல்ல அந்த பையனுக்கே 7 தெரியாது. ஆசப்தமாம் சத்ய லோகான்ஹி நஸ்தி அப்படின்னு ஆசப்தமாம் இந்த 7 என்கிறத எப்படி பிரிச்சிருக்கான்னா, மேல 3 கீழே 3 நடுவுல 1 இவனது அப்படின்னு சில பேர் அர்த்தம் சொல்ற. நியாயமா 7 தெரிஞ்சிருக்கணும். அவ வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் வம்ச விருட்சம் தெரிஞ்சுட்டு நம்ம இங்கிருந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்சுட்டு இருக்கவாளத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இது சாஸ்திரம் சொல்றது. சோ ஒழுக்கம் இருந்தால் அந்த பையனுக்கு படிப்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அப்படி இருந்தால் பொண்ணை கொடுக்கலாம். பெண்ணுக்கு என்ன குணங்கள் வேணும் இப்ப சொன்னோமே, அதே போல பெண்ணுக்கு என்ன குணங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு சில குணங்களை சொல்றான். அந்த குணங்கள் எல்லாம் என்னுடைய கவிதாங்கிற பெண்ணுக்கு இருக்க இவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற. இப்ப விவகாரம் என்ன, இப்ப நமக்கு வேண்டியது என்னன்னா ஒரு பெண்ணுக்கு என்னென்ன குணங்கள் வேணுமோ அத்தனை குணங்களும் சேர்ந்துதான என்னுடைய சிவானந்த லஹரிங்கிற ஒரு கவிதை இருக்கு, இந்த கவிதைங்கிற ஒரு பெண் இருக்கு, இவ்வளவு நான் உனக்கு கொடுக்கறேன் நீங்க கல்யாணம் பண்ணிங்கோ அப்படின்னு பரமேஸ்வரன் பிரார்த்திக்கிறார். என்ன சிவானந்த லஹரி விட்டு ஏதோ தர்மசாஸ்திரம் கிளாஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கூடாது. என்ன 2 ஓட்டி ஆகணும், நாளைக்குதான் முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக ஏதோ கதை விடுறாருலாம் சொல்லப்படாது. சாஸ்திரம் என்னன்னா இன்னைக்கு நம்ம எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண்ணிடத்துல என்னென்ன குணங்கள் இருந்தால் அந்த பெண்ணை நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி தர்மசாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை கொடுக்கற. இங்க சிவானந்த அலையர்ல எது இருந்தாலும் அது வேதத்துக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் ஒட்டி இருக்கு. அதுல இருக்கிற அத்தான குணங்களும் இங்க சொல்ற. சர்வாலங்கார யுக்தாம் சரச பத சரள பதயுதாம் சாதவருத்தாம் சுவர்ணாம் சத்திஷ்டம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதமானார்த்தரேகாம் கல்யாணீம் தேவகௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் துவாம் கிருஹாணா. ஹே பரமேஸ்வரா, என்னுடைய கவிதா எனக்குடையதான இந்த பெண்ணை நீங்க மணந்து கொள்ளணும். சரி, இந்த கவித்துவத்துல இந்த சிவானந்த லஹரியில என்ன எப்படி இருக்கு முதல்ல அதை பார்ப்போம், பெண் அப்புறம் பார்த்துப்போம். இந்த சிவானந்த லஹரியில இந்த சிவானந்த லஹரிங்கிற ஒரு காவியத்துல எப்படி இருக்கு, காவியம் எப்படி இருக்கு, சர்வ அலங்கார யுக்தாம் உபமா அலங்காரம் ரூபக அலங்காரம் இப்படிப்பட்டதான பல அலங்காரங்கள் இருக்கு இந்த நாடகத்துல இந்த காவியத்துல பல அலங்கார விசேஷங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்டதான அலங்காரத்தோட கூடினது சர்வ அலங்கார யுக்தாம் சரள பத யுதாம். இப்பொழுது 98 ஸ்லோகங்கள் வாசிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு பதமானது கஷ்டமான பதம் சார், சுட்சாமா அப்படின்னா பதங்கள் ஏதாவது இருக்கா? எல்லா பதங்களும் சிம்பிளா இருக்கு. சாதாரணமாக நம்ம தமிழ் வாசிச்சவாளுக்கே தமிழ்லயே இருந்தவாளுக்கே 2 படிச்சா புரியும். அவ்வளவு சரளமான பதங்கள், புரியிறா போல இருக்கிற பதங்கள். சரள பதயுதாம் சாது விரத்தம், அநேக விரத்தங்கள். ஆரியா விரத்திலிருந்து ஆரம்பிச்சு மத்தேப விக்ரீடம், சார்தூல விக்ரீடம், இப்படிப்பட்டதான விரத்தங்கள், பல விரத்தங்கள்ல அழகான ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். சுவர்ணம் அதுல இருக்கக்கூடியதான எழுத்துகள் எல்லாம் இருக்க பத்தியல, அது என்ன யதின்னு சொல்றது, பிராசம்னு சொல்றது. அந்த யதி பிராசங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து சேரணும், பத்தாவது எழுத்தும் முதல் எழுத்தும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒன்னா இருக்கணும், இப்படி எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது போல சுவர்ணம் சத்திசம்ஸ்துயமானம், நல்லவர்களால போற்றப்பட்டது. சிவானந்தர் ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கன்னா, சிவானந்தர் ஸ்லோகம் சொன்னா என்ன பையன், ரொம்ப நல்ல பையன். என்ன ஈஸ்வர அனுகிரகம் இல்லாத போனா இந்த ஸ்லோகத்தை படிக்க முடியாது, கேட்க முடியாது. பகவத் அனுகிரகம் இருந்தாதான் இந்த ஸ்லோகங்களே காதல விழும், அதை சொல்ல முடியும். ஒரு பெரியவர்களுக்கு எதிர்க்க முன்னால ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னு சிவானந்தர் ஸ்லோகம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். என்ன அழகான இது, இவனுக்கு சிவபக்தி இருக்கு, வாழ்க்கையில முன்னேறுவான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதான அழகான ஸ்லோகங்கள். சத்விசம்ஸ்துயமானாம் சரச குணயுதாம், அதோட இல்ல ரசமாக இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகமும் வாச்சா எத்தனை நாள் மறுபடியும் மறுபடியும் அதை கேட்டுட்டே இருக்கணும், அதை பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றதோ இல்லையோ. சரச குணயுதாம் லட்சிதாம், இதுல என்ன ஒரு மெசேஜ் இருக்கணும். ஒரு மணி நேரம் ஒருத்தர் நமக்கு சொன்னாரையானால், நம்ம கேட்டோமையானால், இன்னைக்கு என்ன தெரிஞ்சுட்டோம், நாம் வாழ்க்கையில எதை அனுஷ்டானம் பண்ணணும் அதை தெரியணும். மணிக்கணக்கா பேசிண்டே இருப்பா, ஆனா என்ன சார் பேசினா, சொன்ன கதையை அரைச்சமாவே அரைச்சுட்டு இருக்காரு சார், ஒன்றும் கிடையாது, புதுசா ஒன்றும் தெரியல, அது இருக்க கூடாது. ஒரு மணி நேரம் நம்ம கேட்டோமையானால், இதனால இன்னைக்கு நாம் அறிந்தது என்ன அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கணும். அதே போல இந்த சிவானந்த அழகர்ல என்ன இருக்குன்னா, பக்தின்னு இருக்கு. அந்த பரமேஸ்வர் நடத்துல பக்தி பண்ணணும், பக்தியோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்கான் சிவானந்த அழகர். லட்சணம் லட்சிதம் லட்சணாட்யாம், அதோட இல்ல, இதுக்கு சரியான கவி காவிய லட்சணங்கள் என்ன இருக்கோ அவைகள்லாம் இருக்கு. லட்சணம் லட்சிதாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம், அதற்கு மேல உத்யத் பூதா பூஷா விசேஷம், ஒளி வீசக்கூடியதான ஆபரணங்கள், அழகான ஒரு தத்துவமானது இந்த காவியத்துல. படிச்சா அது மனச பிடிச்சிருக்கா போல ஒரு உத்யத் பிரகாசிக்க கூடியதான பூஷா விசேஷம் உபகத வினயம், இத வாச பிறகு என்ன உண்டாருது, மனுஷனுக்கு வினயம் உண்டாரு. ஞாபகம் இருக்கணும், வினயம் இருக்கணும், அந்த ஒழுக்கம் இருக்கணும், பெரியவர்களிடத்துல ஒரு மரியாதை செலுத்தக்கூடியதான இருக்கணும். இது இருந்தாதான் மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்குருவான். இன்னொருத்தருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது நாம வளர்றோம்னு தெரியணும் மனுஷாளுக்கு. நாம் இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணினா நாம் தாழ்ந்து போறோம் நம்ம நினைக்கிறோம், இல்ல நமஸ்காரம் பண்ண பண்ண வாழ்க்கையில வளர்ந்துருந்துப்போம். இன்னொருத்தருக்குல எப்படி வினயத்தோட இருக்கணும், ஒரு மரியாதையோட இருக்கணும். இந்த மரியாதை என்ன பண்றதுன்னு மனுஷனை மேல் நோக்கி கொண்டு வருது. ஆகையால் அப்படிப்பட்டதான வினயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நம்ம அறியாமலேயே நமக்கு வாழ்க்கையில வினயத்தை அறிவிக்கக்கூடியதான ஒரு குணம் இதுல இருக்காம். ஆகையால் உபகத வினயம் தியோதமான அர்த்தரேகாம், இந்த ஸ்லோகங்கள்லாம் அது வாசேன்னு இதுக்கப்புறம் அடுத்து அதுக்கப்புறம் அது அப்படியே அர்த்தம் தானா தெரியலாம், அர்த்தம் ஃப்ரீ ஃப்ளோவாக வருது. அதான் நம்ம இங்கிலீஷ் வாசித்தாலோ ஒரு கட்டுரை வாசித்தாலோ அது வாசிக்கும் பொழுது படிச்சுட்டே போனால் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டே வரணும். எங்கேயாவது இடத்துல இடிக்கிறதோ தட்டுறதோ முன்னும் முன்னும் முரணா இருந்ததோ அது சரியாக வரப்படாது. முன்காலத்துலாம் எஸ்ஏ எழுதுறது சொல்லி கொடுப்பான், முதல்ல என்னென்னா சினாப்சிஸ் எழுதிக்கணும், ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு ஐடியாவே சொல்லணும், லாஜிக்கலாக வரணும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் போச்சு, ரென்னன் மார்ட்டின் ஒரு கிராமர் புத்தகம் இருந்தது, அதை சொல்லிட்டு இருந்த, இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ இஷ்டமா எழுதிங்கன்னா. இப்ப வந்தது என்ன ஆச்சுன்னா, அகோரமா எஸ்எம்எஸ் ஒண்ணு வந்தது, அதுக்கு மேல ட்விட்டருங்கிறான், பேஸ்புக்குங்கிறான், இது இங்கிலீஷே போயிடுது. பிஃபோர் யூனா பி நாலே யூன்னு எழுதுறான். அவன் என்ன பண்றது, அவனுக்கு இருக்கக்கூடியதான ஸ்பெல்லிங் எல்லாம் சர்வநாசமா போயிடுது. இப்படின்னா போயிடுது விவகாரம் முழுக்க. ஏன்னா அது மனுஷனுக்கு ஒரு வினயம் வேணும், எப்படி பெரியவர்களால் நடந்துக்கணும், எப்படி தான் வாழணும், இப்படி குறுக்கு வழியாகவே மனசு போகவே கூடாது. இது குறுக்கு வழியா போனா அது வசத்தின்னு நம்ம நினைக்கிறோம். அது எப்படி எல்லோருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும், அப்ரிவியேஷனே எழுதப்படாதுன்னு சொல்வா. பெரியவாள்லாம் அப்படித்தான் எழுதணும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது. அதே மாதிரியே இங்க என்ன ஆச்சுன்னா, ஜோதமான அர்த்த ரேகா லாஜிக்கலா வளரணும். ஒரு லைன் படிச்சோம்னா அந்த லைன்ல இருந்து அடுத்த லைன் அடுத்தது வரணும், அதுல இருந்து அடுத்த வரணும். அது கேட்க வரைக்கும் நடுவுல ஒரு எழுத்தை நீங்க தூக்கி அந்த பக்கம் போட முடியாது, ஒரு பதத்தை வேண்டாம் வேஸ்ட் சொல்ல முடியாது. அப்படி எழுதணுமா? அப்படி எழுதிருக்கேன் கவிதா கன்யகங்கிற இந்த சிவானந்த லஹரி. ஒரு ஸ்லோகத்துல ஒரு பதத்தை தூக்கி போட்டு இன்னொரு பதத்தை அங்க வச்சிருந்தா அவள் அழகா இருக்காது. அப்படி பண்ணி வச்சிருக்கேஷாம் உபகத வினயாம் தியோதமான அர்த்த ரேகாம் கல்யாணியும் மனசுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது. தேவ கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹாணா. என்ன பரமேஸ்வரனுக்கு என்ன பேருன்னா கௌரி பிரியா. அம்பாள் இடத்துல ரொம்ப பிரியமா உள்ளவர். அம்பாள் இடத்துல பிரியமா இருக்கிறான்னு சொல்றதுனாலயே நமக்கு என்ன தெரிகிறது, அம்பாளுக்கு காவ்யா லாப வினோதினி. அம்பாள் எப்பொழுதும் காவியங்களை கேட்டுட்டே இருப்பாளாம். அந்த காவியங்களையே கேட்டு இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பிரியமானவள்னு இந்த சிவானந்த லஹரி எப்படி இருக்கணும்? உயர்ந்ததான ஒரு காவியமா இருந்தா தானே அம்பாளுக்கு பிரியத்தை உண்டு பண்ணும். ஆகையால் ஏ கௌரி பிரியா அம்பாளுக்கே பிடிச்சத பார்த்த கல்யாணி, அம்பாளுக்கு வேற கல்யாணி, இனிமையாக பேசுபவள். கல்யாணிங்கிற என்ன அர்த்தம்? கல்யாண இனிமையான பேச்சு, இனிமையான சொல்லு. அந்த இனிமையான சொல்ல எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பவளாம். அது எப்படின்னு எப்பொழுதும் மனசுக்கு சந்தோஷமாகவே கொடுக்கும்படி பேசுவா. எப்ப பேசினாலும் எல்லோருக்கும் மனசுல ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் ஒரு இன்னும் பேசணும் இன்னும் கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவளாக இருக்கணும் என்ற அபிப்பிராயத்துல அப்படி பேசுறவள். ஆகையால் அவளுக்கு அம்பாளுக்கு கல்யாணின்னு பேசு. அப்படி கல்யாணியும் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் தம் கிருஹாணா. இப்படி என்னுடைய காவியமாக இருக்கக்கூடியதான சிவானந்த லஹரி எனக்கூடியதான பெண்ணை தாங்கள் வாங்கி கொள்ளுங்கள்னு நாம் எழுதின இந்த கிரந்தத்தை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணினார். பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணோம்னா நம்ம எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை எழுந்தாலும் எதை அடைஞ்சாலும் அதை முதல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு வழக்கம் நமக்கு வாழ்க்கையில வரணும். புதுசாக புடவை வாங்கினே பகவானுக்கு சாத்தியம்ட்டு போட்டுக்கணும்.